இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு இளைப்பாறுதல் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். சங்கீதம் 95:6-11 வரை வாசிப்போம். சங்கீதம் 95:6-11 வரை.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்.
போதும், ஸ்தோத்திரம். இங்கு நாம் பார்க்கிறோம், நம்மளை பற்றியும் எழுதியிருக்குது, நம்முடைய முற்பிதாக்களை பற்றியும் எழுதியிருக்கு. நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் அதே காரியத்தை இன்னைக்கு நாம் செய்யக்கூடாது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பாவத்தை செய்தார்களோ அதே பாவத்தை தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முதல் 2 வசனத்தை வாசிப்போம். 6:7.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே.
ஸ்தோத்திரம். கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் இன்றைக்கு தேவனை அறிந்தவர்கள். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து, அப்படின்னா தங்களை தாழ்த்தி தேவனை ஆராதிக்கிறதற்கு மனசில்லை. நிறைய பேர் ஆராதனைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆராதனைக்கு வந்தால் பணிஞ்சு குனிஞ்செல்லாம் இருக்கிறதுக்கு முடியாது. எங்களுக்கு விருப்பமான காரியத்தை தான் ஊழியக்காரர் பேசணும் அப்படின்னு நிறைய கட்டளைகளை போட்டுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சம்பவத்துக்கு பேருக்குன்னு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது அவர் நம்மை மெய்க்கிறவர், மெய்ப்பன், நாம் வந்து ஆடுகள். அப்போ இப்படி இருக்கும்போது மெய்ப்பன் நம்மளை எப்படி மெய்ப்பார்? கொஞ்சம் கஷ்டம் மெய்க்கிறது. ஆமாம். சங்கீதம் 23:1-2 வாசிப்போம்.
கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஆட்சி அடையேன். அவர் என்னை குருள் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் தண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார்.
போதும். மேய்ப்பனா இருந்தால் நாம வந்து ஆடு வந்து அவர் சொன்ன பேச்சு கேட்கணும், அப்பதான் நான் தாழ்ச்சி அடையேன். இல்லாட்டினா ஆமாம், எப்பவுமே எல்லா இடங்களையும் தாழ்ந்துதான் இருக்க வேண்டியது வரும். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். அப்புறம் புல்லு நல்ல புல்லு சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படி புல்லுன்னு சொல்லியிருக்காரு? யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? எத்தனையோ இலைகள் இருக்குது, ஆனால் புல்லை மட்டும் குறிப்பாக சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி இல்லை, அதை விட நல்ல இஷ்டமான, கரெக்ட். அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன?
சிந்தனைகள், புதிய புதிய சிந்தனைகள் உருவாக்கி.
தேவனுடைய வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை தேவன் சொல்லிக் கொடுப்பான். புல்லு கொஞ்சம் முளைச்சிருக்கும், ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போயிடும் ஆடு அல்லது மாடு, சாப்பிட்டுட்டு போயிடும். அடுத்த நாள் ஆகும்போது புதுசாக முளைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் அணு தினமும் புதிய புதிய காரியங்களை தேவன் சொல்லிக் கொடுக்குறான். அது ஆடுகளாக இருந்தால் மட்டும்தான், ஆடுகளை இல்லாமல் ஆமாம் ஒன்றுக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா நல்ல தெளிவான தண்ணீர். ஆனால் இன்னைக்கு தண்ணீர்னு சொல்லும்போது தேவனுடைய விசுவாசங்கள், நல்ல தெளிவான விசுவாசத்தை நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம், அல்லது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம இருதயம் அமைதியாக இருக்குதா, சந்தோஷமாக இருக்குதா? இல்லை. காரணம், இங்கே ஒரு வசனத்தை சொல்லி அங்கே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம இன்னும் நினச்சிட்டு இருப்போம், இவங்க ஊழியக்காரன் வந்து பேசி பேசி குழம்பி விட்டு போயிடுவான். தண்ணியெல்லாம் குழம்பி போயிருது, அழுக்காக போயிருது, அமர்ந்த தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வசனங்கள் வேதத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முதல்ல மெய்ப்பனாக இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் இங்கே இருக்கிற லோக்கல் மெய்ப்பன். அவர் கமிஷனை வாங்கிட்டு எதையோன்னு போட்டால் சாப்பிட்றோம், எதையோன்னு தண்ணி வச்சா குடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்குன்னு கூலிக்கு வேலை செய்கிற மெய்ப்பர்கள் இன்றைக்கு ஆடுகளை சிதறடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது கூலிக்கு இருக்கிற மெய்ப்பனை விட்டு போட்டு மெய்யான மெய்ப்பன், எல்லாத்துக்கும் பிரதான மெய்ப்பன் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த தொந்தரவே இல்லை. அப்போ பிரதான மெய்ப்பனை சார்ந்திருக்கன்னு சொன்னால் நாம் தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், அப்போ தான் வந்து இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுப்பார். இன்றைக்கு பிரதான மெய்ப்பனுடைய ஆலோசனையை கேட்காம இங்கே இருக்கிற அந்த கூலிக்கு ஆடு மேய்க்கிறான் பாருங்கள், அவனுடைய ஆலோசனை கேட்டால் இப்படி இருக்கும், இதுதான் பிரதர் சத்தியம் அதுதான் பிரதர் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கமிஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நாம் வந்து அவருடைய ஜனங்கள், அவர் மெய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகள். அப்போ நம்ம எப்பவுமே நம்ம தேவனைத்தான் பிரதான மெய்ப்பனாக நாம் முன்னிறுத்த வேண்டும். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறது நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்னா, இன்று 8 வாசிப்போம், சங்கீதம்
அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல
வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் புதியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகள் வெளிப்படுகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, அதான் புல்லு. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நாம் எப்படி இருக்கிறோன்னா, வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அப்போது எகிப்திலிருந்து தேவன் தமக்கென்று பெயர் சொல்லும்படியாக ஒரு ஜனங்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்தார். இப்படி கொண்டு வரும்போது வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வர்றார். அப்புறம் வரும்போது நிறைய சோதனைகள் வருது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய இருதயத்தை அவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறாங்க. எப்படி கடினப்படுத்தியிருக்கிறாங்க, வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போல. எப்படி வனாந்தரத்தில் கோபம் மூட்டுறது, அப்புறம் சோதனை நாளில் நடந்தது போல. இல்லை, வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது ஒன்று இருக்குது, சோதனை நாள் நடந்தது இருக்குது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருக்காங்க. எப்படி கடினப்படுத்தியிருக்காங்க,
இல்லை
உனக்கு கொஞ்சம் பதில் வந்திருக்குது, சரி நானே சொல்லிடுறேன். வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது அப்படின்னு சொன்னால், வனாந்தரங்கிறது கஷ்டம், சரி நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடைக்காது. நிழல் இருக்காது, தண்ணி இருக்காது, நடக்கிறதுக்கு சரியான வழி இருக்காது. இப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இப்படி ஒரு ஒன்றுமில்லாமல் இருக்கிற இடங்களில் நடந்து வந்தாங்க. அதே மாதிரி எகிப்திலிருந்து விடுதலையான நாம் அப்படின்னா, எகிப்தின் பாவ சந்தோஷங்கள்லிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் வனாந்தர பாதையில் கடந்து வரும் பொழுது, அப்படின்னா கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வரும் பொழுது நாம் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம், அங்கே தான் முறுமுறுக்கிறோம். அப்போ நாம் அதை சகிக்க முடியல, தேவனுடைய வார்த்தையை நிமித்தம் அதை சகிக்க முடியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமையை நன்மையினாலே வெல்ல முடியல, எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நம்மளுக்கு நடந்துடணும், அப்போ தான் ஆண்டவர் நல்லவர். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல அவனை பரிசோதிக்கிறார். இப்போ உலகத்தில் எந்த ஒரு பதவியையும் எந்த ஒரு பொருளையும் ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த பொருளை இவருக்கு கொடுத்தா இவர் இதை எப்படி பயன்படுத்துவார், முதல்ல அதை பரிசோதிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா எப்படி வச்சுக்குவார், அப்போ நல்லா ஓட்டுவானா? ஒரு ஆளுக்கு ஒரு வீடை சொந்தமாக கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் சும்மா கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத அவனுடைய குணாதிசயங்களை வச்சு பரிசோதனை பண்ணிட்டு தான் தாயோ தகப்பனோ ஒரு பிள்ளைகிட்ட ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக முதலாவது நம்மளை பரிசோதிக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா உடனே கஷ்டம் துன்பம் வந்துடுது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பொழுது இந்த பிரச்சனையே இல்லை. காரணம் மனம் போன போக்கில் நாம் போயிட்டுருந்தோம். அப்போ போய் சொல்லாமல் திருடாமல் ஏமாத்தாமல் இப்படி இருக்கணும். அப்போ இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன சொல்கிறோன்னா கஷ்டமாக இருக்குது, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம். அப்புறம் சோதனை நாளில் அப்படின்னா ஆண்டவரே சோதனைகளை நம்மளுக்கு முன்னால் வச்சிருவார். இவன் தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்முடைய முற்பிதாக்களை அப்படின்னா ஆபிரகாமை சோதித்த தேவன் இன்றைக்கு நம்மளையும் சோதித்து தான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் சொந்த ஜனங்களை சோதிப்பதற்காக 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு போனார். இப்படி வரும்போது அநேகர் வந்து அப்படின்னா அங்கே புறப்பட்டவங்க 2 பேர் தான் காணானுக்கு போய் சேர்ந்தாங்க, பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே பாதியிலே செத்து போயிட்டாங்க. 10-11 வாசிப்போம். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஜெயம் கொள்ள முடியாதவர்கள், தேவனுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா இளைப்பாறுதல் அப்படின்னா சமாதானம், சந்தோஷம், ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக இந்த முறுமுறுக்கிறவன் கண்டிப்பாக அடைய முடியாது. ஏன்னா அந்த இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக தான் ஒரு குறிப்பிட்ட வழியில் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அப்போ இந்த வர்ற வழியிலேயே வந்து முறுப்புறுத்தா அப்போ இளைப்பாறுதல் கிடச்சா என்ன பண்ணுவா, இவன் இளைப்பாறுதல் கிடச்சதுக்கப்புறம் ஆள் வேறு மாதிரி மாறிடுவான். ஆமாம், அது நான் வர நாட்களில் அடுத்த வாரத்தில் நாம் அதை சந்தி அதை குறித்து தெளிவாக பேசுவோம். அப்போ இப்போ வந்து வனாந்தரத்தில் வந்து முறுமுறுத்ததுனால தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமல் அவங்க வனாந்தரத்துலேயே செத்து போனாங்க. எபிரேயர் 3:7-11 வரை வாசிப்போம். போதும், இப்ப வந்து ஜனங்க சோதிக்கிறாரா ஆண்டவர் சோதிக்கிறாரா? ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிதா ஜனங்க ஆண்டவரை சோதிக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா ஆண்டவர் எங்களை சோதிக்கிறார், அதான் நாங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவங்க தான் என்னை சோதிச்சிருக்காங்க. அப்போ ஒரே வசனத்துல பாருங்க, இந்த பக்கமும் போகுது அந்த பக்கமும் வருது கதை. அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் முறுமுறுக்கிறோம், இது கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியலன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆ நீங்கள் தான் என்னை சோதிச்சிருக்கிறீங்க. அப்போ நம்ம ஆண்டவர் ஒரு வழியில் கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மளை கடத்தி கொண்டு வரும் பொழுது நம்ம ஆண்டவரை சோதிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை சோதிக்கிறோம். அந்த வசனத்தின்படி நடக்க முடியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த வசனம் நம்மளை சோதிக்குது, நம்ம வந்து அந்த வசனத்தை சோதிக்கிறோம். அப்போ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் நம்ம அந்த சோதிக்கிறவங்களில் நம்ம வந்து கீழ்ப்படுகிறோம் அர்த்தம். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணும்போது நம்ம அந்த வசனத்தை சோதிக்கிறோம், அந்த வசனத்தை சோதிக்கும் போது ஆண்டவரையும் சோதிக்கிறோம். அப்போ வந்து இப்போ சோதனையில் யார் மாட்டுறா, ஜனங்க தான் போய் மாட்டிக்கிறாங்க. ஆண்டவர் பொல்லாங்கி நாள் சோதிக்கிறதுக்கு தேவன் அல்ல, ஆனால் சோதனையை தேவன் கொடுத்தாருன்னா அதை தப்பித்து கொள்ளும்படியாக ஆமாம் எல்லாத்தையும் உண்டாக்குவார். ஆபிரகாம் ஆண்டவர் சோதித்தார், அதுக்கு ஒரு ஆட்டையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் இப்படி வனாந்தரத்திலும் சோதனையிலையும் கடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ அது கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி இருந்தாலாச்சு அப்படி இருந்தாலாச்சு, நான் இப்படி கஷ்டம் சகிக்கிறது அப்படி எப்படின்னு சொல்லி நாம் முறுமுறுத்துட்டு இருப்போம், அப்படியா இன்னும் கொஞ்சம் நடா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஆண்டவரே சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல, கஷ்டத்தை தாங்கினா தான் நம்மளுக்கு நல்லது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அநேகருக்கு பூமியிலையும் நாம் சாட்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய சோதனைகளை சந்தோஷமாக சகிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல. எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நடந்துடணும், எப்படி இருக்கும், அப்புறம் கெட்டங்குமாரங்காது தான் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்து கடைசியில் தூர தேசத்துக்கு போய், தூர தேசம்னா ஆண்டவரை விட்டு எவ்வளவு விலகி போக முடியுமோ விலகி போகிறது, விலகி போய் தங்கிட்ட பணம் இருக்கிறதுனால நிறைய கெட்ட நண்பர்கள் வந்தாங்க. அந்த கெட்ட நண்பர்களை போல இன்றைக்கு கெட்ட சுபாவங்கள், பணம் இருந்தால் போதும் பெருமை வரும், பொருளாசை வரும், அப்புறம் என்னென்ன இருக்குமோ அவ்வளோ வந்துடும், பணம் தீர்ந்துட்டே இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி போயிடுவோம். ஆமாம், பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா பெருமை போயிடும், அகந்தை போயிடும், பொறாம போயிடும், எல்லாம் போயிடும், நாம் திருப்பி பழைய கற்பேன் கற்பங்கிற மாதிரி நம்ம உட்காந்துக்க
வேண்டிய.
ஆமாம், அப்புறம் தான் அங்கே போய் யோசனை ஆடாடாடா, எங்கள் வீட்டில் அங்கே எங்கள் அப்பா வீட்டில் எத்தனையோ பேர் நல்லா உட்காந்து சாப்பிட்றாங்களே, நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறேன். காரணம் என்னன்னா நம்ம மனம் போன போக்களை போனதுனால தான் இந்த பிரச்சனையே. சோத்திரம். அப்போ இன்றைக்கு ஜனங்கள் தேவனை சோதித்து தேவன் யார் என்று அறிந்து கொண்டார்கள். எபிரேயர் 3:10-11 வாசிப்போம்.
ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே
ஆணையிட்டேன். அப்ப கஷ்டங்களை சகிச்சா என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இருதயம் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னு பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் இந்த கஷ்டங்களை கொடுக்குறாரு. அப்போது நாம் வந்து முறுமுறுத்தோம்னா நம்முடைய இருதயம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையிலேருந்து விலகி போகுது. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்திலேருந்து வெளியே போகுது. அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைக்கிறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வனாந்தரத்தில் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு. அப்போ நம்மளுடைய இருதயம் தேவனோடு ஒருமுகமாக இருந்து இணைய மாட்டேங்குது, எப்பவுமே வழி வழி போகிறோம். அப்போ சோதனையை சகிக்காதவங்க தங்களுடைய இருதயத்தில் தேவனை விட்டு விலகி விலகி போகிறார்கள். அதுக்கப்புறம் இல்லை இல்லை அதுக்கப்புறம் கஷ்டங்களை சகிக்காதவன் தேவனுடைய வார்த்தையில் இருதயத்துலேருந்து விலகி போகிறான். தேவனுடைய சோதனைகளை வந்து சகிக்காதவன் என்ன பண்ணுறான்னா தேவனுடைய வழிகளிலிருந்து விலகி போகிறான். ஆண்டவர் இந்த வழியில் கொண்டு போகிறாரு, மேய்ப்பன் ஆடுகளை ஒரு குறிப்பிட்ட பாதையில் நடத்துகிறாரு. நம்ம நினச்ச மாதிரி தான் போகணும்னு சொன்னால் நம்ம விலகி போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு நல்ல வழியில் கொண்டு போனேன், இவங்க தங்களுக்கு உண்டான வழிகளை அவங்க தெரிந்து கொண்டு போட்டான். இப்படியாக நாம் தேவனுடைய சோதனைகளை முறுமுறுக்கும் போது நாம் தேவனுடைய வழியிலிருந்து விலகி போகிறோம். அப்போ தேவனுடைய வழிங்கிறது கஷ்டத்திலும் சோதனையிலும் சகித்து வரும்பொழுது தான் மெய்யான வழியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி வந்து மிகவும் குறுகலானது, அதை கண்டுபிடிக்கிறவங்கள சிலர். அப்படின்னா யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கஷ்டத்தையும் சோதனையையும் சகித்து வந்தவங்க தான் இந்த குறுகலான பாதையை கண்டுபிடிக்கிறாங்க. மற்றவன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இன்னைக்கு கிறிஸ்தவங்க அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் அவங்க தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க முடியல. காரணம் அவங்க மனம் போன போக்கில் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறதுனால அவங்க வழியிலேயே ஆண்டவர் விட்டுட்டார், தேவனுடைய வழியில் அவங்க வர முடியல. அதனால் அன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஆண்டவர் சொல்கிறுடைய வார்த்தை என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன், இளைப்பாறுதலுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் இளைப்பாறுதல் இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நிமித்தம் முறுமுறுக்கிறவர்கள், தேவனுடைய சோதனைகளை சகிக்க முடியாமல் முறுமுறுக்கிறவர்கள் என்றைக்கும் இளைப்பாறுதல் இல்லாமல் எல்லா இடங்களிலையும் அலைஞ்சு திரிகிற வேலை தான் நடக்கும். இங்கே இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, இப்படி வந்தால் நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்குமா, இப்படி வச்சால் நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்குமா, இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, இந்த காரியத்துக்கு படிக்கலாமா, அந்த காரியத்துக்கு படிக்கலாமா, இப்படிங்கிற இழைப்பாறுதல் மனசில் இல்லாமல் தேவனுடைய காரியங்கள்லேருந்து விலகி இருக்கிறதுனால பலவிதமான எண்ணங்கள் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும், மனசு அளப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் அனுமதிக்கிற சோதனைகளையும் கஷ்டங்களையும் சகிக்காமல் முறுமுறுக்கிற சமயத்தில் நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகி விலகி போகிறோம். இருதயத்திலிருந்து நாம் தேவனை விட்டு விலகி விலகி போகிறோம். எபிரேயர் 3:15-17 வரை வாசிப்போம்.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாக யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சபங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே.
அப்போ இந்த மாதிரி முறுமுறுத்தவங்க எல்லாருமே, எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி என்ன நடக்குது இன்னைக்கு, யாருக்காவது சொல்ல முடியுமா? அந்த வசனத்தை படித்து இதனுடைய ஞான அர்த்தம் என்னவா இருக்கும்? அது ஒன்று. அதுக்கப்புறம் ஏன்னா நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் ஞானமாக சிந்திக்கிறவங்க, அது ஆவியில் சாகிறது சரியான அர்த்தம் வரல. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்காத ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து தேவனுடைய வார்த்தைகளின்படி கேட்காம முறுமுறுத்த ஜனங்கள் எழுத்தின்படி வனாந்தரத்திலேயே செத்தது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எகிப்தின் பாவ சந்தோஷங்களிலிருந்து விடுதலையான ஜனங்கள் சோதனையும் கஷ்டம் வரும்போது முறுமுறுத்ததுனால அவங்களுடைய ரட்சிப்பு செத்து போச்சு, திரும்பவும் அவங்க ரட்சிக்கப்படணும். முறுமுறுத்தாச்சு அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ திருப்பியும் மனம் திரும்பணும். சோதனை சகிக்க முடியல, எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பின்மாற்றத்தில் போயாச்சு, பின்மாற்றத்தில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்ம ரட்சிக்கப்படணும், புதுசாக ரட்சிக்கப்படணும், பாவ அறிக்கை செஞ்சு திரும்பவுமாக நம்முடைய ரட்சிப்பை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படியே முறுமுறுத்துட்டே வந்தோம்னா என்ன ஆகும்? வாழ்க்கை முழுவதும் முறுமுறுப்பு தான். இப்படியே போய் தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகி அப்புறம் எல்லாருடைய நிந்தைக்கும் ஆளாகி எழுத்தின்படியாக சாதாரண ஜனங்களை போல சாக வேண்டியதும். எபிரேயர் 11:25-26 இந்த வனாந்தரத்தில் வந்த சோதனையும் கஷ்டங்களையும் ரொம்ப சகிச்சார். 10வதுக்கு கூட யோசுவாவும் காலைப்பும் சகிச்சாங்க. ஆனால் மோசே மட்டும் என்ன பண்ணார்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அந்த கானான் தேசத்தை பார்த்தாரு, பிரவேசிக்க முடியல. ஆனால் இதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது, அது நான் வருகிற நாட்களில் அதை நான் சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து எகிப்திலிருந்து அல்லது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விடுதலையாகி வந்தவர்கள் சோதனையும் கஷ்டம் வரும்போது முறுமுறுத்தாங்கன்னா அவங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு செத்து போச்சு, திரும்பவும் அவர்கள் புதிதாக ரட்சிக்கப்பட வேண்டும். எபிரேயர் 3:18-19
இன்னும் என்னுடைய இழைப்பார்களில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
அப்போ அவிசுவாசத்தினாலையும் அவங்க வந்து அவனாந்தரத்தில் செத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, கீழ்ப்படியாமையில் இருந்தனாலையும் அவங்க செத்தாங்க. அதுபோல் இன்றைக்கு அவிசுவாசம் உள்ள இருதயம் நம்மளுக்கு வந்ததுன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு செத்து போயிடும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னாலும் நம்முடைய ரட்சிப்பு செத்து போயிடும், நாம் புதுசாக ரட்சிக்கப்படணும். எபிரேயர் 4:1-2
ஆனபடியினாலே அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை.
தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அவிசுவாசம் இல்லாமல் கேட்கிறபடியினாலும் அல்லது கீழ்ப்படுகிறதற்கு மனசில்லாமல் கேட்கிறபடியினாலும் அவர்களுடைய ரட்சிப்பு அவர்களுக்கு பிரயோஜனமில்லை. அவர்கள் மறுபடியும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் முதலாவது அவிசுவாசங்கிற காரியம் வரக்கூடாது. இது யாருனால் செய்ய முடியும், இந்த வசனம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் கூட அவனை எண்ணக்கூடாது. அப்போ உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், உடனே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இருக்கிற ரட்சிப்பு உயிரோடு இருக்கும். அப்போ தான் நாம் வந்து ஆடுகளாக இருக்க முடியும், தேவன் நம்முடைய மெய்ப்பனாக இருக்க முடியும். அதை விட்டு போட்டு நாம் அவிசுவாசம் கீழ்ப்படியாமல் வந்ததுன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு செத்து போச்சு. எப்ரே 4:3-4:5 வார்த்தையில் வாசிப்போம்.
விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறையில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறையில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறையில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார்.
போதும், இங்கே வந்து ஒரு இளைப்பாறுதலை பற்றி சொல்லியிருக்குது. எந்த இளைப்பாறுதல்? விசுவாசிக்கிறவங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்குது. அப்படின்னா கீழ்ப்படுகிறவங்களுக்கும் விசுவாசிக்கிறவங்களுக்கும் ஒரு இளைப்பாறுகிற இடம் ஒன்று இருக்குது. என்ன இடம்? இல்லை, அப்போ விசுவாசிக்காமல் இருந்து கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா அந்த இளைப்பாறுகிற இடத்துக்கு அவங்க வந்து சேர முடியாது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம், அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இது வந்து ஒரு ஞான அர்த்தமாக சொல்லப்பட்ட ஒரு இளைப்பாறுதல். என்ன இளைப்பாறுதல்? சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். அப்போ அது வந்து தேவனுடைய இளைப்பாறுதல். அந்த 6 நாளில் வேலை செஞ்சு 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருக்கிறதுல அது வந்து யாருடைய இளைப்பாறுதல்? தேவனுடைய இளைப்பாறுதல் இல்லையா? ஆனால் இந்த தேவனுடைய இளைப்பாறுதலில் நாமளும் பங்கெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சோத்திரம். அப்போது தேவன் வந்து ஒரு ஓய்வு நாளை ஆசரித்தார். முதலாவது 6 நாளில் எல்லாத்தையும் சிருஷ்டித்து 7வது நாளில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அதுபோல் நாமளும் நம்முடைய கிரியைகளை விட்டு 6 நாள் செய்கிற கிரியைகளை விட்டு ஓய்ந்து 7வது நாள் நாம் இளைப்பாறுதல் என்கிற ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கிறோம். அப்போது நம்ம ஆசரிக்கும் போது தேவன் இளைப்பாறுகிற இடத்துல நாமளும் வந்து சேர்ந்து இழைப்பாருகிறோம். அப்போ இன்றைக்கு ஓய்வு நாள் ஆசரிக்காமல் எத்தனையோ பேர் இதுதான் இப்படி அதுதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காமல் மனம் போன போக்கில் போயிட்டுருக்காங்க. ஆனால் இழைப்பாறுதல்னு சொல்லும்போது ஓய்வு நாள், ஆனால் அந்த ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கிறதுக்கு நாம் பழகணும். அப்படின்னா தேவன் ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிப்பதற்கு என்னென்ன காரியம் செய்ய சொல்லியிருக்காரோ அவ்வளவு நம்ம கீழ்ப்படிந்தாதான் அது பரிசுத்தமாக இருக்கும். அதை விட்டு போட்டு நம்ம மனம் போன போக்கில் நாம் போயிட்டு இருந்தோம்னா நாம் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமல் நாம் வந்து வீணாக அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். எபிரேயர் 4:6-8.
ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே.
போதும். அப்போ வனாந்தரத்தில் வந்த ஜனங்களை வந்து யோசுவா வந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்க வச்சார். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் வேத வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா இளைப்பாறுதலுங்கிறது வருகிற காலத்தில் நடக்கக்கூடிய காரியம். அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்து தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்கிறவர்களுக்கு தேவனுடைய இழைப்பாருங்கிற இந்த ஓய்வு நாளிலே தேவ ஜனங்களும் வந்து தேவனுடைய நாமத்தை பரிசுத்தமாக ஆசரிக்கிற சமயத்தில் அவர்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும். இழைப்பாறுதல்னா சந்தோஷம், சமாதானம், மனம் வந்து இங்கே அங்கேயும் ஓடாது, நல்லா தெளிவாக இருக்கும், எதை குறித்து பயம் இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கு பின்னால் ஒருத்தர் இருந்து மேய்க்கிறாரு, நம்மளை பாதுகாத்துக்குவார், நம்ம இனி எதை குறித்தும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்த கஷ்டம் சோதனை எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்ததுனால இனி கஷ்டங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வராது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ துயரமே படாமல் நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும், இழைப்பாறுதல் கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தை நிமித்தம் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நினச்சதெல்லாம் அப்படியே நடத்தணும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லி நினச்ச மாதிரி, எதை தொட்டாலும் பொண்ணாகும்னு சொல்லி நினச்சா, ரொம்ப பசிக்காக இருக்க போது சாப்பாடை போய் தொட்டால் அதுவும் பொண்ணாயிடும். தண்ணி குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு தண்ணியை தொட்டால் அதுவும் பொண்ணாயிடுது. ஆமாம், அது ஸ்பூனை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடுச்சு. சாப்பாடு தொட்டதெல்லாம் தங்கமாக, அது மறைமுகமாக தானே திருப்பி வருது, எல்லாம் வந்துடும், எல்லாம் தங்கமாக, தொட்டதெல்லாம் தங்கமாக இப்படி பண்ண. அப்புறம் பார்த்து அப்புறம் வந்து அவன் அந்த வரம் கேட்டவன், ஐயோ எனக்கு இது வர வேண்டாம், எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்ட மாதிரி. அப்படி வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனால் தான் இழைப்பாருங்கிறது கிடைக்கும். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்தால் தான் அமர்ந்த தண்ணீரை நம்ம குடிக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காமல் இருந்தால் நம்மளுக்கு சமாதானம் போயிடும், உடனே மனசு இழைப்பாறுதல் இல்லாமல் இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, கண் கண்டதில் எல்லாம் நம்ம மயங்கி மயங்கி திரிவோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியான இதுவும் இருக்காது. ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஆண்டவரை ஆராதிக்கணும். இங்கே சர்ச்சுக்கு வரலன்னு நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஆராதிக்கணும். எங்கேயும் முடியல, ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்கன்னா அங்கேருந்து ஜெபம் பண்ணணும். ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஆ, பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை உருவாச்சுன்னா, யாராவது அடைச்சி கடிச்சு போயிட்டாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணலாம். ஆ, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போனால் நான் கால் உடப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எங்கிருந்தாலும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். சோத்ரம் சோத்ரம். எபிரேயர் 4:9-11.
ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இழைப்பாறுதல் பிரவேசித்தவன்
அவனுடைய வேலை எல்லாமே எல்லாம் அறகுறை தான். ஏன்னா 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஓய்வு நாள் ஆசரிக்காதனால என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அவனுடைய வேலையெல்லாம் முடியல, அதனால 7வது நாளும் அவன் வேலைக்கு எடுத்துக்கிறான். இப்படி எடுத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை கடைசி வரைக்கும் முடியாமல் அலமாஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அதனால் ஓய்வு நாளை தேவனுக்கு ஆராதனைக்க வராதவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வேலைகள் ஒரு நாள் அவங்களுக்கு முடியாது, அவன் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சிட்டே தான் இருக்கும். எது இப்படி 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் ஆராதிக்கிட்டு வரணும், அடுத்த வாரம் வந்து அந்த திருப்பி அந்த 7 நாள் 14 நாள் அலையணும், மனம் திரும்புற வரைக்கும் அலைச்சல் தான். மனம் திரும்புற வரைக்கும் வேலையெல்லாம் முடியாமல் எந்த வேலையும் முடியாது, காசும் கிடைக்காது, கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும்? இங்கே ஆண்டவர் விரோதமாக இருக்கும்போது ஆண்டவர் எல்லா வேலையும் ஆண்டவர் அடைச்சிடுவார். காசெல்லாம் எடுக்கிறதுக்கு பேங்க் போனால் பேங்க்கெல்லாம் லீவாக இருக்கும், அங்கே போனால் அது பணம் தீர்ந்துருக்கும். ஆ, எடுக்கிறதுக்கு இல்லையா? அப்படி வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் தெரியும். சகலத்தையும் உண்டாக்கினவருக்கு ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, அல்லது தேவனை விட்டு வழி விலகிறவங்களை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாது. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய முடியும். அதனால் நம்ம வந்து ஆண்டவரை சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் என்னை சோதிக்கிறாங்க. அப்போ யார் குற்றவாளி? நம்ம. ஆனால் ஆண்டவரே அதான் சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கிறேன், என்னை
சோதிக்கிறேன்.
ஆமாம், கீழ்ப்படியாதவங்க. அதனால தான் மல்கியில் நம்ம வாசிக்கிறோம், என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தசம்பாகம் காணிக்க கொடுத்து என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தசம்பாகம் காணிக்க கொடுக்கறது எந்த நாள்? ஓய்வு நாளில் வந்து தேவனுக்கு அதை செலுத்தணும். அப்போ அதை கொடுத்துட்டு என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ எதுவுமே கொடுக்காம ஆண்டவரை சோதித்தா எப்படி இருக்கும்? இல்லை, வானம் அடைச்சி தான் கிடைக்கும். வானம் அடைப்பட்டிருக்கும், வானம் வெங்கலம் போல் இருக்கும். அப்படின்னா நம்முடைய அறிவு அவ்வளோதான், ஒன்றும் வேலை செய்யாது, எல்லாம் ஸ்டாப், மரம் மண்டையாக இருக்கும். அப்படி வந்து வானம் அடைக்கப்பட்டிருக்கும். பொக்கிச சாலை இருதயத்தில் அங்கே ஒன்றுமே இருக்காது, சரக்கே இருக்காது. அப்போது நாம் தேவனை சோதிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஜனங்க தான் என்னை சோதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஒரு இடத்துல குயவன் வந்து களிமண் எடுத்து வளைஞ்சிட்ருக்கிறான், அது வந்து கெட்டு போச்சு. கெட்டு போனன்னு அவன் எடுத்து என்ன பண்ணுறான், வேறொரு பாத்திரமாக வளையிறான். அப்போ வந்து இந்த களிமண் வந்து ஒழுங்காக அமைதியாக இருந்ததுன்னா என்ன இருக்கும்? அவர் நினைக்கிறபடி ஒரு பாத்திரமாக செஞ்சுருப்பார். இது வந்து இடையில கெட்டு போனதுனால என்னாச்சு? சரி, நான் இந்த பாத்திரமாக செய்யலை, வேற ஒன்றா செய்துட்டேன்னு செஞ்சுட்டார். அப்போ இந்த இடத்துல யார் வந்து அந்த குயவனை கட்டுப்படுத்துறது? மண்ணு தான் கட்டுப்படுத்துது. அப்போ அவர்கள் மனம் மாறினால் நானும் மாறுவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய மனசை மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னை சோதிக்கிறீங்கிறாரு. நான் நம்ம என்ன சொல்கிறான், ஆண்டவரை என்னை சோதிக்கிறான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான கம்ப்ளைண்ட் எதுன்னா ஆண்டவர் சொல்கிறது
தான்.
எல்லாமே இருக்குது அங்கே. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய டாக்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் முடியும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய டாக்ஸ் முதலாவது நாம் வாசிச்சோம் சங்கீதம் 95:6-7. அப்போ நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது என்ன சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள். அப்ப இன்னைக்கு ராயனுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டிடுறாங்க, ராயனுக்கு டாக்ஸ் கட்டலைன்னா பின்னால் சுற்றி வளைச்சி வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவான் அரசாங்கம். ஆனால் தேவனுக்கு டேக்ஸ் கட்டலைன்னா ஆண்டவர் எப்படி ஏமாத்தலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு வேறு அதிகாரிகளை அனுப்புவார், நீ வந்து ஆண்டவரை ஏமாத்திட்டு இருக்கிற, ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடு, இல்லாட்டினா நீ உனக்கு இருக்கிறது எல்லாமே வந்து நஷ்டத்தில் போகும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனசனை அனுப்பி அந்த ஜனங்களை தேவன் எச்சரிக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. அந்த இளைப்பாறுகிற அதே மாதிரி தேவன் இளைப்பாறுகிற இடத்துலே அப்படின்னா ஓய்வு நாளிலே நாம் தேவனோடு சேர்ந்து தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய மனசு இளைப்பாறுதல் அடைகிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அந்த சோதனையிலையும் கஷ்டத்துலையும் தாங்கி வராமல் இந்த ஓய்வு நாளாக அனுசரித்தா எப்படி இருக்கும்? அது ஓய்வு நாளாக இருக்காது. தேவன் ஓய்ந்தது போல மனுஷனும் தன்னுடைய கிரியைகளை செய்து ஓய்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா மனசு வந்து ஐயோ பத்தாது, இந்த நாளைக்கு போய் இதே பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு அங்காய்ப்போடு இருக்கக்கூடாது. நம்முடைய கிரியைகளை விட்டு நாம் முற்றிலுமாக விடுதலை ஆகியிருக்க வேண்டும். அப்போ அப்படி இருந்தாதான் நம்ம முழு மனதோடும் முழு இதயத்தோடும் தேவனை துதிக்க முடியும். அதனால் அரையும் உரையும் மனசாக வந்துட்டு எப்போ ஞாயிற்றுக்கிழமை முடியும், என்னைக்கு திங்கக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடணும்னா அங்கே முடியாது. எந்த வேலை இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் என்ன வேலைனாலும் சரி, நான் அடுத்தது திங்கக்கிழமை தான் பார்க்க முடியும். இதுக்கடையில் எதுவும் பேசக்கூடாது, யாருக்கும் எது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஆத்மாவும் சமாதானமாக இருக்கும், குடும்பமும் சமாதானமாக இருக்கும், எல்லாம் சந்தோஷமாக
இருக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வு நாளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் செய்ய சொல்லிட்டார் ஆண்டவர். அன்னைக்கு போய் செஞ்சுக்கலாம், சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாமே செஞ்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கலாம், வெளியில் போய் செய்யக்கூடாது. அதான் ஓய்வு நாள் பிரமாணத்தை படிங்க, மோசையுடைய ஓய்வு நாள் பிரமாணத்தை படிச்சிங்கன்னா தெரியும் ஓய்வு நாளில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது.
அதனால்
சோத்திரம். இப்போ தான் வந்து சப்ஜெக்ட் வரப்போகிறோம். லேவி ராகமம் 26:34 லேவி ராகமம் 26:34
நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும்.
சோத்திரம். இந்த வசன பைபிளில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க முதல்ல? ஆமாம், படிச்சிருவான். ஆனால் அது என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியல.
ஸோ
ஆ பண்ணல. நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன? ஒவ்வொரு வரிக்கும் நம்ம சிந்தனை பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன? இருக்கும் போது, இருந்த போதில், இருக்கும் போது, சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் பொழுது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம். முதல்ல சத்துருக்களுடைய தேசத்தில் குடியிருக்கும் போது. சோத்திரம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? அப்படின்னா நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி இருக்கும் பொழுது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம். அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்படின்னா தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே அது ஓய்ந்திருக்கும். ரம்மியம்னா நல்ல கன நித்திரையா தூங்கிட்டு இருக்கும். ஆமா, ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அமைதியா சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும். என்னன்னா நம்மளுக்கு தெரியாது, அது உங்க அமைதியா இருக்கும். ஆமா, காரணம் நம்ம தான் ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையில பின்பற்றி இருக்கிறோமே. அதனால் நம்ம ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையில் பின்பற்றி ஜாதிகளோடு ஜாதிகள் ஒன்றாக கலந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரம்மியமாக அப்படின்னா மிகவும் அமைதியாக சந்தோஷமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் எல்லாம் அமைதியாக தூங்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாக அனுபவிக்கும். அப்படின்னா அந்த ஓய்வுனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கடைசி வரைக்கும் ஓய்ந்திருந்து அந்த ஓய்வுனுடைய ஆசீர்வாதங்கள் யாருக்குமே கிடைக்காம போகும். இப்போ லேவி ராகமம் 26:43-46
அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையே நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள்.
ஆ போதும். அப்போ ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதங்களை அமைதியாக தூங்கிட்டு இருக்கும் போது ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குது என்ன ஏதுன்னு யோசனை பண்ணி தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே வந்திருக்கிறான், கற்பனை விட்டு வெளியே வந்திருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு அதை ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கேட்டால், பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் சத்துருக்குடைய தேசத்தில் போய் குடியிருக்கக்கூடாது. அப்படி குடியிருந்ததுக்கப்புறம் தனக்கு வர்ற சாபங்களை எல்லாம் அறிஞ்சு உணர்ந்ததுக்கப்புறம் அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை நியாயம் என்று ஒத்துக்கொண்டான். அப்படின்னா நான் வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வந்து இந்த ஜாதியருடைய ஆசரிப்பு முறையில் பின்பற்றினதுனால தான் எனக்கு இவ்வளவு சாபம் வந்திருக்குதுன்னு சொல்லி முதலாவது அவன் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து வாசிப்போம்.
அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன்.
எப்ப வந்து தன்னுடைய பாவ அறிக்கையை செய்யறானோ அன்னைக்குதான் ஆண்டவர் அவனை அந்த இடத்துலேருந்து விடுதலை ஆக்குவார். ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை இன்னைக்கு கிறிஸ்தவங்க செஞ்சுட்டு அது ஒன்று தான் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும், அவன் சத்துருக்குடைய தேசத்துல தான் குடியிருக்க முடியும். என்றைக்கு ஒருவன் தன்னை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வெளியே வந்து ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளை கலந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் பின்பற்றினேன் என்று தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளும் போது அவனை அங்கிருந்து விடுதலை ஆக்கும்படி தேவன் மனமிறங்கி அவனை விடுதலை ஆக்க சித்தமாக இருக்கிறார். அதுக்கடுத்து வாசிப்போம்.
அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நினைத்து நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார்.
போதும். எப்படி நம்முடைய முற்பிதாக்களை எகிப்திலிருந்து அந்த கஷ்டத்திலையும் துன்பத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினாரோ அதே போல இன்றைக்கு தேவனை அறிந்த ஜனங்கள் புறஜாதியுடைய ஆசரிப்பு முறைகளை இருந்து சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தால் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினது போல நம்மளையும் தேவன் விடுதலை ஆக்குவார். ஆனால் பாவங்கிறத தெரியாமல் புறஜாதி கூட உட்காந்து எல்லாம் ஒன்று தான், இது ஒன்று தான், அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நியாயம் பேசிட்டு இருந்தால் அவருடைய ஆசீர்வாதமெல்லாம் பாலாய் கிடக்கும். அந்த ஆசீர்வாதமெல்லாம் அது ரம்மியமாக இருந்து அந்த ஓய்வனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காம அந்த ஓய்வனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே ஓய்வடைந்து கொண்டிருக்கும். 46 வசனம்.
கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே.
இதுதான் ஆண்டவர் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் என்ன 10 கற்பனை தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அப்படி உக்காந்துருந்தோம்னா அப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான். இந்த 10 கற்பனையா எழுதி கொடுத்தாருங்கிறத அதை நாம் வந்து வருகிற நாட்கள் நாம் பார்ப்போம். ஆனால் முதல் முதல் ஆண்டவருக்கு மோசே வந்து 10 கற்பனை எழுதி கொடுக்கல. முதல் முதல் ஓய்வு நாள் ஆசரிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் கற்பனையை முதல் முதல் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இவங்க கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி 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 வந்ததுனால தான் சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 கற்பனையை கொடுத்து விட்டார். அப்படியாக தேவனை சோதிக்கும் போது தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா நல்ல வழியில் நடத்தும் போது தேவனை சோதிக்கும் போது அவரே வந்து பொல்லாத வழியில் நம்மளை நடத்திடுறாரு. சங்கீதம் 116:7-14 வரை வாசிப்போம். சங்கீதம் 116:7-14 வரை.
என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தேன். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் மிகவும் வருத்தப்பட்டேன்,
மிகுதியும் வருத்தப்பட்டேன்,
நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன்.
ஆமே. இப்போ வந்து இங்கே வந்து என் ஆத்துமாவே நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு. எப்படி திரும்புறது இழைப்பாறுதலுக்கு சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய ஆத்மா இழைப்பாறுதலுக்கு திரும்புதா? திரும்ப மாட்டேங்குது. கரெக்ட் கரெக்ட். அப்படின்னா இளைப்பாறுதலுக்கு திரும்பினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா விசுவாசித்தேன் பேசுகிறேன். அப்படின்னா அவிசுவாசங்கிறது நம்மளுக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்போ ஆத்மா இழைப்பாறுதலுக்கு திரும்புன்னு சொன்னா முதலாவது தேவனுடைய ரட்சிப்பை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்கு திரும்பும். இல்லாட்டினா ஆமாம், இல்லாட்டினா அது மனசு அள பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு செய்த, இல்லை நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் பார்க்க செலுத்துவேன். இன்னும் ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை கொண்டு போய் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இப்போ நிறைய பேருக்கு பணம் கிடச்சிரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிரும், சொத்து கிடச்சிரும், நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேரடியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அது வந்து ரட்சிப்பின் பாத்திரத்தில் அந்த வெகுமதிகளை வச்சு ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு வழியில் சம்பாதிச்சிருப்பான், அது நாலு பேர்த்துக்கு கொடுக்கும்போது சரி ஆண்டவருக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது வந்து அது ரட்சிக்கப்படாத மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, அது தவறான முறையில் உண்டான பணம். அப்போ தேவனுக்கு காணிக்கையை செலுத்துகிறவர்கள், பொருத்தனைகளை செலுத்துகிறவர்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தில் அதை போடணும். அப்போ தான் வந்து அது தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக மாறும். அதனால் இன்றைக்கு தேவனுக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சி நிறைய பேர் இன்னைக்கு புறப்பட்டு நிறைய நானும் தான் ஊழியத்துக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் சோதனைகளையும் கஷ்டங்களும் உபத்திரங்களும் வரும்போது அதை நாம் சந்தோஷமாக சகிக்கணும். அப்போ தான் நாம் தேவனை சோதிக்கிறவங்களாக இல்லாமல் நாம் தேவனுடைய ஆடுகளாக நாம் மாற முடியும். அதை விட்டு போட்டு நாம் முரட்டாட்டம் பண்ணிகிட்டு இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரு, ஜனங்களை என்னை சோதித்து பார்க்குறாங்க அப்படிங்கிறார். இப்படியாக வந்து இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஆத்மா அமைதியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சும்மா கொடுக்க மாட்டார், சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பார். சோதிக்காமல் யாராவது ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் யாராவது வாங்கியிருக்காங்களா? வேதத்தில் யாருக்காவது நாம் தெரியுமா? ஏதாவது ஒரு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய சோதனை சகிக்காமல் நேரடியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற யாராவது இருக்காங்களா வேதத்தில்? யாருமே கிடையாது. வாங்கினா இளைப்பாறுதல் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண சாலமான் முடிஞ்சு போச்சா கதை? அவ்வளோதான். இல்லை, சாலமான் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா, வாங்கினதுக்கு அப்புறம் தேவனுடைய பிரமாணத்தை காத்து கொள்ளாதனால அந்த இளைப்பாறுதல் சாலமான் ராஜா விட்டு போய் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு தெரியுமா சாலமான் ராஜாவுக்கு? மாயைங்கிற ஒரு ஆவி சாலமன் ராஜாவை பிடிச்சது. வாங்கினா, ஆனால் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது பிரமாணத்தை கொடுத்தாரு, நான் உங்களுக்கு இவ்வளவும் கொடுக்குறேன் ஆனால் இந்த பிரமாணத்தில் நிலைத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரமாணத்தை மீறினா அந்த மாயை வந்துச்சு. அவன் எல்லாம் மாயை மாயை மாயைன்னு சொல்லி போனான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கை மாயையாக தான் போச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சும்மா ஆசீர்வாதம் வந்துச்சு அது மாயையாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு துன்பப்பட்டு நம்ம சகிச்சதுனால ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது நிலையான ஆசீர்வாதம். அது சத்துரு தொட முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தீமையை கொடுக்க மாட்டார். அதனால் அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த ஆடுகளை வனாந்தரத்தில் நடத்திட்டு அந்த ஆடுகளை இளைப்பாறும்போது சுற்றில இருந்து நல்லா கவனமாக பார்த்துக்குவார். நல்லா நிம்மதியாக நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். காரணம் என்னென்னா, ஆண்டவர் அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிற நாள், ஓய்வு நாளில் ஆண்டவர் அன்னைக்கு ஓய்ந்து இருந்தார். அப்போ ஆண்டவருடைய ஓய்வு நாளை பார்க்கும்போது நம்ம ஆதியாகம் எடுப்போம். ஆண்டவர் ஓய்வு நாளை என்ன பண்ணுறாருன்னு, அதை எப்படி ஓய்ந்திருக்கிறாரு? ஆ, ஆதியாகம் எடுத்து வாசிப்போம், அவர் எப்படி ஓய்ந்திருந்தார்னு பார்ப்போம். ஆதியாகமம்
தேவன் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார்.
சரி, அது எப்படி ஓய்ந்திருந்தார் நம்ம பார்க்கணுமே.
தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் ஏழாம் நாளை தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
ஆண்டவருடைய ஓய்வு நாள்ல முதல்ல அதை ஆசீர்வதிக்கிறார், அதுக்கப்புறம் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப நாம தேவனுடைய சமூகத்துல ஓய்ந்திருக்கும் பொழுது அல்லது ஓய்வு நாளை ஆசிரிக்கும் பொழுது முதலாவது என்ன பண்றாருன்னா நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், அதுக்கப்புறம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தாம ஆசீர்வாதத்தை நேரடியா பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், அது முடியாத காரியம். ஆண்டவர் அன்னைக்கே வந்து ஓய்வு நாள் அப்படித்தான் ஆசிரிச்சார், அதனால இன்னைக்கும் அது மாதிரிதான் ஆசிரிச்சிட்டு இருக்காரு. முதலாவது பரிசுத்தப்படுத்துகிறார் தேவ ஜனங்களை, முதலாவது அவருடைய குறைகளை சொல்லி அல்லது அவருடைய குறைகளை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை மீண்டுமாக அவர்களை புதுப்பித்து அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய எல்லா காரியங்களை விட்டு ஓய்ந்திருக்கும்படியாக அவர்களுக்கு முதல்ல பாவ மன்னிப்பை கட்டளையிடுகிறார், அதுக்கப்புறம்தான் ஆசீர்வாதம். அப்போ இந்த காரியம் இல்லாமல் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னா அந்த பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும்போது திரும்ப அசுத்தமாக மாறிடுது. அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கி தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளே தேவன் பரிசுத்தப்படுத்தாமல் அநேக ஆசீர்வாதங்களை அடைய நினைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் திரும்பவும் அசுத்தமாக மாறிடுது. அதனால் தேவன் ஓய்ந்தது போல நாமளும் நம்முடைய கிரிகளை விட்டு ஓய்ந்திருந்து இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் விட்டு ஓய்ந்திருந்து தேவனுக்கு முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை நாம் ஆராதித்தால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நம்முடைய ஆத்மா சந்தோஷமாக இளைப்பாரும், சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், மனசு அலைப்பாயாது. எல்லா காரியத்திலையும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
இளைப்ப